அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர்கள் சீவகன் மற்றும் ஜெகதீசன். த ஹேகில் இருக்கின்ற இரசாயன ஆயுத தடை அமைப்புக்கு சிரியாவின் அரசாங்கம் தனது இரசாயன ஆயுதங்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பித்திருக்கின்றது. அவை குறித்த தாம் ஆராய்வதாக தெரிவித்திருக்கின்ற அந்த அமைப்பு மேலதிக விவரங்கள் எதையும் தரவில்லை. சுமார் 1000 டன் நச்சு இரசாயனத்தை சிரியா வைத்திருப்பதாக நம்பப்படுகின்றது. சிரியாவின் இரசாயன ஆயுதங்களை 2014 நடப்பகுதிக்கு முன்னதாக அகற்றி அளிப்பதற்கான திட்டம் ஒன்று குறித்து கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவும் ரஷ்யாவும் உடன்பட்டன.
இதேவேளை தங்களுக்கிடையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த சிரிய அரசு எதிர்ப்பு கிளர்ச்சி குழுக்கள் நாட்டின் வடக்கு நகரான அசாஸில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கிறார்கள். மேற்குலக நாடுகளின் ஆதரவு பெற்ற சிரிய மீட்சிப்படை என்கிற குழுவின் ஆளுகையிலிருந்து இந்த நகரை அல் கைதாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் இராக் சிரியாவில் இஸ்லாமிய நாடமைக்கும் குழு என்கிற கிளர்ச்சி குழு கடந்த புதன்கிழமை மீட்டு தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது. இந்த இரு குழுக்களுக்கும் இடையில் கைதிகள் பரிமாற்றம் மற்றும் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை பரஸ்பரம் ஒப்படைக்கவும் ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக இந்த அமைப்புகளின் சார்பில் பேச ஒருவர் தெரிவித்தார். இந்த நகரில் இருக்கும் ஷரியா நீதிமன்றம் அளிக்கும் முடிவுகளை ஏற்கவும் இருதரப்பாருக்கு இடையிலும் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஈராக்கில் சமாரா நகருக்கு அருகே சுனிக்களின் மசூதி ஒன்றில் 2 குண்டுகள் வெடித்ததில் 15 பேர் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. நண்பகல் அளவில் வெள்ளிக்கிழமை தொழுகையின் பொழுது இந்த குண்டுகள் வெடித்ததாக உள்ளூர் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். அண்மையில் ஈராக்கில் அதிகரித்து வருகின்ற வன்செயல்கள் சுனி சமூகத்துக்கு பதிலாக பெரும்பாலும் ஷியா சமூகத்தினரையும் பாதுகாப்பு படையினரையுமே இலக்கு வைத்து வந்திருக்கின்றன. ஏப்ரல் மாதம் ஆரம்பமானது முதல் 4000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
ஏமனின் தெற்கு பகுதியில் அல் கொய்தாவினால் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தாக்குதல்களில் பல இராணுவத்தினரும் காவல்துறையினரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களின் ஒரு அங்கமாக இந்த பகுதியில் இருக்கும் எண்ணெய் கிணறுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் ராணுவ முகாம் மீது தாக்குதல்தாரிகள் 2 கார் குண்டுகளை வெடிக்கச் செய்தனர். இதில் மட்டும் 38 ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. மேவா என்கிற நகரில் இருக்கும் ராணுவ தலைமையகத்தின் மீது துப்பாக்கிதாரி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
பெண் குழந்தைகளை நடத்தும் முறை குறித்து பாகிஸ்தான் எங்கிலும் இருக்கின்ற மசூதிகளில் இருக்கின்ற மதகுருமார் இன்று பிரசங்கம் செய்யுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். எனது மகள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவள் ஒரு பாவம் அல்ல என்று வலியுறுத்தும் தினத்தை பாகிஸ்தான் எங்கிலும் இருக்கின்ற 80 விதமான மசூதிகள் அனுஷ்டித்திருப்பார்கள் என்று அங்கிருக்கின்ற மதகுருமாரின் அமைப்பு கூறுகின்றது. தனக்கு மகன் வேண்டும் என்ற காரணத்துக்காக ஒரு தந்தை மகளை கொலை செய்த சம்பவம் போன்ற பல சம்பவங்கள் பாகிஸ்தானில் நடந்திருப்பது அண்மையில் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது.
இந்தியாவின் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை 0.25% உயர்த்தியிருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக ரகுராம் ராஜன் 3 வாரங்களுக்கு முன்னர் பதவியேற்ற பிறகு வரும் முதல் வட்டி விகித அதிகரிப்பு இது. இந்த செய்தியை அவரே செய்தியாளர்களிடம் அறிவித்தார். வட்டி விகிதம் உயர்த்தப்பட்ட செய்தி பகுப்பாய்வாளர்களால் எதிர்பார்க்கப்படாத ஒன்று. இந்த செய்தி வெளியானவுடன் இந்தியாவின் பிரதான பங்குச் சந்தையில் பங்கு விலைகள் 2% மேலான அளவில் குறைந்தன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வடகொரியாவின் அரசாங்கம் சரியும் பட்சத்தில் அந்த நாட்டை தற்காலிகமாக பிரிப்பதற்கான திட்ட பிரேரணை ஒன்றை அமெரிக்காவின் முன்னணி ஆய்வு நிறுவனம் ஒன்று வைத்திருக்கின்றது. தமது படைகள் இது தொடர்பில் மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அமெரிக்காவும் தென்கொரியாவும் ஒரு பிளவு கோடு குறித்து சீனாவுடன் உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று த ரேண்ட் கார்பரேஷன் என்னும் அந்த நிறுவனம் கூறியிருக்கின்றது.
பாகிஸ்தானின் சர்வதேச விமான சேவையில் பணிபுரியும் பைலட் பிரிட்டனிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் பயணிகள் விமானத்தை ஓட்ட வேண்டிய சமயத்தில் அளவுக்கு அதிகமாக குடித்திருந்ததாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இங்கிலாந்தில் இருக்கும் லீட்ஸ் ப்ராஃபர்ட் விமான நிலையத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த விமானத்தின் விமான ஓட்டி அறைக்குள் ஆல்கஹால் வாசனையுடனும் நிற்க முடியாமல் தள்ளாடிய நிலையிலும் இர்ஃபான் ஃபயஸ் என்கிற இந்த விமான ஓட்டி கைது செய்யப்பட்டதாக லீட்ஸில் இருக்கும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.